سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து உணவளித்து நேர்வழி காட்டி நேரான வழியில் செலுத்திக் கொண்டிருக்கும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் ஒலிமார்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது ஒன்று, அதில் உறுதியாக இருப்பது மற்றொன்று. ஏற்றுக்கொள்வது மிகவும் இலகுவானது, அதில் உறுதியாக இருப்பதுதான் மிகவும் பாரமான ஒரு செயல். யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் அந்த சுவர்க்கத்தை அடைவார்கள். சந்தேகத்தில் குழப்பத்தில் கலக்கத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் நஷ்டமடைவார்கள். எனவே இந்த சத்தியத்தை ஏற்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் பைஅத்து செய்து நுழைந்திருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மரணிக்கும் வரை உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி கட்டுப்பட்ட நிலையிலே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உபதேசம். எனவே இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு மத்தியில் பல நிகழ்வுகள் நடக்கும். அவைகளை கண்டு ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், கொஞ்சம் தளம்பி தடுமாறி சில சந்தேகங்களை கிளப்பி விடுகின்றார்கள். வாழ்க்கையில் சோதனைகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே தெளிவாக சொல்லிவிட்டான், பல இடங்களில் விசுவாசிகளை நாங்கள் சும்மா விடமாட்டோம், அவர்களை நாங்கள் சோதிப்போம். முன்னோர்களை எப்படி சோதித்தோமோ அதே போன்று இவர்களையும் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும். அவைகளை கண்டு நாங்கள் தடம் புரள்வது, தடுமாறுவது, சந்தேகப்படுவது இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த சத்தியத்தை முன்வைத்த நேரத்தில் எவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் சஹாபாக்கள் தடுமாறவில்லை, சந்தேகப்படவும் இல்லை, மிகவும் உறுதியாக இருந்தார்கள். புது புது விடயங்கள் நடக்க நடக்க ஈமான் அவர்களுக்கு அதிகரித்தது. ஒருமுறை ஒரு வதந்தியை கிளப்பி விட்டார்கள், அதுல உண்மையும் இருந்தது. முழு உலகமும் திரண்டு விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஜமாஅத்துக்கு எதிராக. இந்த முறை நடக்கப் போகின்ற யுத்தத்தில் இவர்களை பூண்டோடு அழித்து விடுவது என்று முடிவாட்டி விட்டார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கள் எல்லா பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த செய்தியை சஹாபாக்கள் கேள்விப்பட்டதும் அவர்களுக்கு ஈமான் அதிகரித்து விட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். பயப்படவில்லை, நடுங்கவில்லை, இது என்ன சத்தியம் தானா என்று சந்தேகப்படவில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு ஈமான் அதிகரித்து விட்டதாம். இப்படித்தான் விசுவாசிகள் இருக்க வேண்டும். எவ்வளவு நிகழ்வுகளை நாங்கள் அன்றைய காலத்தில் பார்த்திருக்கின்றோம். மக்காவில் திடீரென்று ஒருமுறை நபி காலையில் வந்து சொல்லுகின்றார்கள், நான் நேற்று இரவு மக்காவிலிருந்து பைத்துல் மக்தசுக்கு போனேன், அங்கிருந்து புராக்கிலே வேறு வானங்களையும் கடந்து சென்றேன், அங்கு போய் அல்லாஹ் இடத்தில் கதைத்தேன், 50 நேர தொழுகையை கடமையாக்கினான், வரும்போது மூசா நபியை சந்தித்தேன், பேச்சுவார்த்தை நடந்தது, திரும்பிச் சென்றேன், இப்படி போய் கடைசியில் 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மக்காவில் பெரும் கொந்தளிப்பு. அனைவரும் சேர்ந்து என்ன சொன்னார்கள், இது பச்சை பொய், இது நடக்கக்கூடிய ஒரு விடயமா? எப்படி ஒரு இரவிலே இப்படி போய்விட்டு வர முடியும்? இதை யார் நம்புவது? முகம்மது எங்களை ஏமாற்றுவதற்கு சொல்லுகிறார். இந்த காலத்திலாவது சந்திர மண்டலத்துக்கு செல்லக்கூடிய வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எனவே திட்டமிட்டார்கள், இந்த ஜமாஅத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களை வழிகெடுக்க வேண்டும். அப்போது அந்த ஜமாஅத் அழியும். அபூபக்கர் இடத்தில் வந்தார்கள். வந்து அபூபக்கர், ஒரு செய்தி கேள்விப்பட்டீர்களா? என்ன? இப்படி ஒருவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்புவீர்களா? கேட்டால் இப்படி யார் சொல்வது? உங்களுடைய கூட்டாளி முகம்மது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர்களா சொல்லுகிறார்கள்? அப்படி என்றால் அது உண்மை, நான் நம்புகிறேன் என்றார்கள். எப்படி ஈமான்? கடுகு பிரமாணமும் சந்தேகம் வரவில்லை. இது எப்படி நடக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்று பாருங்கள், சந்தேகம் வரவில்லை. அதற்கு பிறகு மதீனாவுக்கு போனார்கள். பைத்துல் மக்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டு இருக்கிறார்கள். திடீரென காபாவை பக்கம் திரும்பும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். காபாவின் பக்கம் திரும்பி விட்டார்கள். யூதர்களால் சகிக்க முடியவில்லை. சொன்னார்கள், இது முகம்மது நினைத்தபடி செய்கிறார். ஒரு நாளைக்கு பைத்துல் மக்தஸ், ஒரு நாளைக்கு மக்கா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ல, இவருடைய வேலை என்று கூறி பெரும் புரளியை கிளப்பி விட்டார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. இதைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், உமா ஜஅல்னல் கிப்லத்த அல்லதி குந்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉ ரசூல் மிம்மன் அன்கலிபு அலா அக்பே. நபியே, இந்த கஅபாவை நாம் ஏன் மாற்றினோம்? இந்த சோதனைகளை ஏன் அல்லாஹ் கொடுக்கின்றான்? பார்ப்பதற்கு. இந்த கிபிலாவை நாங்கள் ஏன் மாற்றினோம் என்றால், யார் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், யார் புறம்புது காட்டி செல்லுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான். அல்லாஹ் கூறுகின்றான், பார்ப்பதற்கு. யார் உறுதியாக இருக்கிறார்கள், யார் தலைகளாக புரளுகிறார்கள்? சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்றனா வென்னால கபீரத்துன் இல்லா அல்லதீன ஹதாஹுல்லாஹ், எவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர உள்ளவர்களுக்கு இது பெரிய ஒரு பாரமான விடயம் என்று கூற வேண்டாம். பெரிய பாரமாக கருதினாலே என்ன இது கிபிலாவை மாற்றுகிறார்? இவ்வளவு காலம் வந்த நபிமார்கள் எல்லாம் தொழிலிருக்கிறார்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி, இவரும் மக்காவிலே 13 வருஷம் மதீனாவுக்கு வந்தும் தொழுதால் இப்போது மாற்றிவிட்டார். ஆனால் சஹாபாக்களுக்கு இது பெருசாக தெரியவில்லை. தொழுகையிலே நிற்கும் போது அசல் தொழுகையில் 3வது ரகாத்திலே இறங்குகிறது கிபிலாவை மாற்றுங்கள், உடனே திரும்பினால் மறுபக்கம். ஒரு சஹாபிக்கு கூட சந்தேகம் வரவில்லை, அப்படியே திரும்பினார்கள். இது முடிந்தவுடன் ஒரு சஹாபி ஒரு கிராமத்தை நோக்கி ஓடுகிறார், அங்கு சொல்லு கொண்டிருக்கிறார்கள், போய் சொன்னால் கிபிலா மாற்றப்பட்டு விட்டது மாற்றுங்கள், அப்படியே மாற்றினார்கள். இதுதான் சஹாபா கொலையுமா, இது எப்படிப்பட்ட நிகழ்வு என்று பாருங்கள். இதே போன்று எங்களிடையே சில விஷயங்கள் நடக்கும், நடந்த உடனே என்ன செய்கிறார்கள், திடீரென குழம்பி விடுகிறார்கள். இவ்வளவு காலமும் நாங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு கையை முகத்தில் தடவிக்கொண்டு இருந்தோம். இது சம்பந்தமாக 7 ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, 6 ஹதீஸ்களும் ஒரு வரலாறு. இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இது அவ்வளவு பலவீனமானது, அமல் செய்ய முடியாது. உடனே மக்களுக்கு அறிவித்தோம், துவா செய்துவிட்டு முகத்தை கையில் தடவுவதற்கு சரியான ஆதாரம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு சிலர், இவ்வளவு காலம் தெரியாதா, இவ்வளவு காலமும் பார்க்கவில்லையா, நாங்கள் வெளியிலே போய் கேள்வி கேட்டால் என்ன பதில் கொடுப்பது, தலை குனிய வேண்டிய விஷயம் இல்லவா என்று சிலர் தளம்புகின்றார்கள். தளம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கிபிலா மாற்றியது சரியா பிழையா, மேராஜி சென்றது உண்மையா பிழையா? உண்மை, உண்மையாக இருந்தால் யார் எதை சொன்னாலும் எங்களுக்கு பரவாயில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இப்போது இந்த கையை தடவுவது என்ற ஹதீஸ் சஹீஹா லைஃபா லைஃப், அமல் செய்ய முடியாது. எனவே இதுதான் சரி, ஒரு முஸ்லீம் தளம்ப வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எனவே நிகழ்வுகள் நடக்கும். இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் பல வருடங்கள் பாகிஸ்தானில் இருந்த அந்த ஜமாத்தோடு இணைந்திருந்தோம், அது சரியன். பிறகு அது பிழை என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. வெறுமனே கற்பனையிலே நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை. இஸ்லாத்தின் மூலாதாரம் 2, குர்ஆன் ஹதீஸ். ஆனால் அவர்களிடத்தில் சுமார் 7-8 மூலாதாரங்கள் இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். இது தெளிவான சிறுக்கு, விதத்து, குபுர். எனவே அவர்களை திருத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம், முயற்சி பயனளிக்கவில்லை. எனவே அவர்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் திருக்கல் சிறக்க புல்லகா, எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்றார்கள். பிரிவுகளுடைய மூலாதாரங்கள் 7-8-10 வரைக்கும் இருக்கிறது. எனவே அது ஜமாஅத் அல்ல, அது பிரிவு என்று நாங்கள் ஒதுங்கி விட்டோம். இப்போது நான் கேட்கின்றேன், இதிலே நாங்கள் ஏன் கிளம்ப வேண்டும், இது சரியா பிழையா செய்தது? சரி, சரி என்றால் சரி, குர்ஆன் ஹதீஸ் தொழிலில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இதை வெளியிலே யாரும் கேட்டால் என்ன பதில் சொல்வது, தலை குனிய வேண்டி வரும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்தை சொல்ல வேண்டியதுதான். குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுகின்றவர்கள் தான் முஸ்லிம்கள். இதை தவிர உள்ள இஜ்மா, கியாசு, இஸ்திஹ்ஸான், ஷரவுமன் கபிலனா, தவாத்துர் அமல், பஹ்மு சஹாபாவை பின்பற்றுபவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இணை வைப்பவர்கள். அல்லாஹ் மார்க்கத்தில் பல விடயங்களை கூட்ட வேண்டி வரும். பித்ஆத்தை செய்பவன் நரகவாதி என்று வருகின்றது. ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் கிடைக்காது. இந்த விடயங்களை எடுக்கும் போது மார்க்கத்தில் பித்ஆத்து பூண்டு விடுகிறது. எனவே நாங்கள் செய்தது சரி,
எனவே ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு நடக்கும் போது தளம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பாருங்கள், அஹ்சாப் என்று ஒரு யுத்தம், அது எப்படிப்பட்ட ஒரு யுத்தம்? அதில் அல்லாஹ் கூறுகின்றான், எதிர்ப்படைகளை கண்டதும் சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் மேலே போய்விட்டன. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம், மனிதர்கள் என்ற வகையில் ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் கண்ட உடனே பயந்து கண்கள் எல்லாம் மேலே போய் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் கூறுகின்றான், நாம் இவர்களை ஆட்டி அசைத்தோம். ஹத்தா யகூல ரசூலுல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு இருந்த விசுவாசிகளும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், எப்போது வரும் என்று கூறும் வரைக்கும் நாம் அவர்களை ஆட்டி அசைத்தோம். ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கூடியது பிறகு. எனவே இதை கண்டு எந்த சஹாபியும் அசையவில்லை. அதே நேரத்தில் பல வரலாறுகளிலே எழுதியிருக்கிறார்கள், கிபிலாவை மாற்றியதும் அம்ரு இப்னு மஹ்தி கருப்பு என்று ஒருவர் குறித்ததாக இருந்தார். இது என்ன மார்க்கம்? புது புது விடயங்கள். மேராஜ் போய்த்து வந்ததற்கு பிறகு சிலர் முறித்ததாகிவிட்டார்கள். எனவே ஒரு நிகழ்வு நடக்கும் போது ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனை இல்லை, உறுதியாக இருப்பார். யாருக்கு கோளாறு இருக்கின்றது அவர்கள் தான் சிக்க. ஆகவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கொள்கை அல் குர்ஆனும் அல் ஹதீஸ் மட்டும்தான். இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இருக்கக்கூடிய 73 பிரிவுகளில் ஒரு கூட்டம் தான் பொருத்தப்படும், அது ஜமாஅத். ஏனைய அந்த 72 கூட்டங்களும் அது நரகம்தான் செல்லும். இஸ்லாத்தின் மூலாதாரம் இந்த 2 மட்டுமே, வேறு எதையும் பின்பற்ற முடியாது. இதைத்தான் ஹஜ்ஜத் வீதாவில் சொன்னால், 2 நான் விட்டு செல்கிறேன், இதை பின்பற்றும் காலமெல்லாம் வழிபட மாட்டீர்கள் என்றார்கள். அப்ப மிக தெளிவாக இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் தெரியாமல் உள்ளே சில பிழைகள் இருக்கும், அதை ஆய்வு செய்து கண்டுபிடித்து அதை நாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தால் வெளியிலே நாங்கள் என்ன செய்வது, என்ன சொல்வது? இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள்? கண்ணை மூடிக்கொண்டா உலமாக்கள் இருந்தார்கள்? கேட்க வேண்டிய தேவையில்லை. சஹாபாக்கள் கேட்டார்களா, இவ்வளவு காலம் அல்லாஹு தஆலா இந்த பக்கம் கிபிலாவை வைத்து விட்டு என்ன இப்போது மக்காவுக்கு திருப்பி விட்டான்? யான் ஏற்கனவே இதை செய்ய தெரியாதோ என்று கேட்பதா என்றால் இடம் இருக்குது, கேட்கலாம். இன்றைக்கு கேட்பார்கள், ஆனால் சஹாபாக்கள் அந்த பழக்கம், அந்த எண்ணம் உள்ளவர்கள் முறித்ததாகிவிட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா நபியுடைய காலத்தில் புது புது விடயங்களை நிகழ்த்தி காட்டுவான். இதனுடைய கருத்து என்னவென்றால், யார் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள், யார் புறமுழு காட்டி செல்கிறார் என்பதை பார்ப்பதற்கும் சோதிப்பதற்கும் தான். மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் எந்த கிபிலாவை முன்னோக்கி கொண்டு இருந்தீர்களோ அந்த கிபிலாவை நாங்கள் ஏன் மக்காவின் பக்கம் திருப்பினோம் என்றால், யார் ரசூலை சரியாக பின்பற்றுகிறார்கள், யார் புறமுது காட்டி ஓடுகிறார் என்பதை பார்ப்பதற்கு தான் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றான், எவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய பாரமாக இருக்கும். எப்படி சத்தியத்தில் நுழைவதை பற்றி கூறுகின்றான், நீங்கள் அன் அகீமுத்தீன் வலா தத்தஃபர்ரகூ ஃபீஹி, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுங்கள், பிரியாதீர்கள், ஒரு கூட்டமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சத்தியத்தை ஏற்பது பெரும் பாரமாக இருக்கும். இல்லை, விசுவாசிகளுக்கு எனவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், எங்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சில தவறுகள் உள்ளே இருந்து காணப்பட்டால் அவைகளை நாங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்து மக்களுக்கு முன்வைப்போம். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிழை அல்ல. எப்போது பிழை என்று தெரிகின்றதோ அதற்கு பிறகு அதை நாம் செய்தால் நம்பினால் அல்லாஹ் குற்றம் முடிப்பான். நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறது, அதை நாம் கண்டுபிடித்து அதை மக்களுக்கு முன்வைத்தால் இது நன்மையான விஷயம், கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயம். நடந்ததை பற்றி அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வெளியில் உள்ளவர்கள் யாரும் கேட்டால் சத்தியத்தை சொல்ல வேண்டியதான், இதுதான் ஹக்கு இருக்கிறது. சரி, தெரியாமல் ஒரு பிழையை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டுமா? மனிதன் திருந்துவதில்லையா? எவ்வளவோ விஷயங்கள் காணப்படுகின்றன. இல்லாமல் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லாமல் ஆக்கிய விடயங்களை நாம் இந்த ஜமாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். உள்ளே புகுத்தப்பட்ட எத்தனை விடயங்களை நாங்கள் வெளியே அகற்றிக் கொண்டு வருகிறோம். இது இஸ்லாத்தில் உள்ள ஒன்று. எனவே யாரும் கவலைப்பட தேவையில்லை, தளம்ப வேண்டிய தேவையில்லை. இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அகுல் கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد ஐந்தாவது அத்தியாயம் 105 வசனம். இதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். இதை ஏன் ஞாபகம் ஊட்டுகின்றேன் என்றால், சில சகோதரர்களுக்கு இந்த உள்ளத்தில் வரக்கூடிய சிந்தனை இதுதான், வெளியில் எப்படி தலை காட்டுவது. ஒரு புதிய விடயத்தை ஜமாத்திலே நாம் கண்டுபிடித்து சொன்னால் அல்லது இல்லாமல் ஆக்கினால் பிழை என்று வெளியிலே நாங்கள் எப்படி மக்களுக்கு மத்தியிலே செல்வது, எப்படி கதைப்பது, அவருடைய கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுப்பது என்றெல்லாம் கேட்கிறார்கள். எனவே நாம் பெருசா அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாம் நேரான வழியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அல்லாஹு தந்த வசனத்தில் என்ன கூறுகின்றான் என்று பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அம்புசக்கும், விசுவாசிகளே முதலில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முதலில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கை தடவுவது கூடாது என்று ஹதீஸில் தெரிந்தால் உடனே அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்போதுதான் எங்களை காப்பாற்ற முடியும் நரக நெருப்பிலிருந்து. இவ்வளவு காலம் சொல்லிவிட்டோம், செய்துவிட்டோம், இதை சொன்னால் வெளியில் எப்படி தலை காட்டுவது என்று நாம் மறைத்தால் நாம் நரகத்துக்கு தான் செல்ல வேண்டி வரும். நஊது பில்லாஹ். எனவே விசுவாசிகளே, அலைக்கும் அம்புசக்கும், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா யஸுருக்கும் மன் தல்ல இதஹத்ததைக்கும், எப்படிப்பட்ட ஒரு உறுதியான எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் கூறுகின்றான். எவர்கள் வழிகேட்டு அசத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் நேர் வழியில் இருந்தால் லா யஸுருக்கும் மன் தல்ல இதஹத்ததைக்கும், நீங்கள் நேரான வழியிலே போய்கொண்டு இருந்தால் அசத்தியத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. எனவே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டியதுதான். எங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். சிறுக்கு நுழைந்துவிடக் கூடாது, பித்ஆத்து நுழைந்துவிடக் கூடாது, குஃபர் நுழைந்துவிடக் கூடாது, ஜாஹிலியத்தான விடயங்கள் நுழைந்துவிடக் கூடாது. இதிலே ஒன்று நுழைந்தால் நிரந்தர நரகம். எனவே நல்லா கூறும் அலைக்கும் அம்புசக்கும், உங்களை நீங்கள் முதலில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நேரான வழியில் சென்று கொண்டிருந்தால் வழிகேட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இலல்லாஹி மர்ஜிஉக்கும், நீங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் தான் கொண்டு செல்லப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற முழு விடயங்களையும் அல்லாஹு தஆலா மறுமையிலே உங்களுக்கு அறிவிப்பான். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுல விளக்கம் சொல்வதாக இருந்தால் நீண்ட நேரம் எடுக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஅன், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே ஒன்று திரட்டப்படுவீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த அனைத்தையும் உங்களுக்கு அறிவிப்பான். அது எப்படி? வேறு இடத்தில் வருகிறது, மறுமையிலே அல்லாஹ் கொண்டு வருவான். எங்கள் எத்தனை பேர் ரகசியமாக சில பிழைகளை செய்கின்றோம், அடுத்தவர்களுக்கு தெரியாமல் ஒரு இடத்திலே பிழைகளை செய்கிறோம், இப்படிலாம் நடக்கிறது. அல்லாஹ் மறுமையிலே கொண்டு வந்து இந்த கையை பேச வைப்பான், எங்களுடைய கால் பேசும், வாய்க்கு முத்திரையிடப்படும், பேச முடியாது. எனவே இந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லும், யாரெல்லாம் இவன் இப்படி செய்தான், இவன் இன்ன நேரத்தில் இன்ன வேலையை செய்தான், இன்ன இடத்தில் வைத்து இப்படி கதைத்தான் என்றெல்லாம் இது மொழியும் பேசும். இனி இப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் அனைவரும் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன சோதனைகள் வந்தாலும் நாங்கள் தளம்பிவிடக் கூடாது. இங்கு அல்லாஹ் கூறுவதை போன்று நீங்கள் நேரான வழி இருந்தால் யாராலும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்ற ஒரு உண்மை அல்லாஹ் எங்களுக்கு கூறி எங்களை பலப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த தீனில் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. முடியுமானவரை நாங்களும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதோடு இயன்றவரை ஏனையவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நாம் இதை சொல்லி அவர்களே நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது எங்களுடைய கட்டாய கடமை. ஒவ்வொருவரும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தகஃபிரு.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد
வந்த உடனே ஒரு கேள்வி, என்னுடைய ஒரு கேள்விக்கு யாரும் சரியான பதில் தரவில்லை, தயவு செய்து விசரமாக பதில் தருமாறு வேண்டுகிறேன். ஒரு ஆடு அல்லது மாடு குதிரை சுகயினம், குதிரைக்கு சுகயினம் ஏற்பட்டு விட்டது, அதுக்கு அரை போத்தல் மதுபானம் பருக்கும்படி ஒரு வைத்தியர் கூறுகிறார், அப்படி பருக்க முடியுமா? ஏன் உலகத்தில் ஒரு கேடியே வந்திக்கா இதுவரைக்கும்? இதுக்கு சரியா வளர்க்கிறேன்னா தர முடியும். அப்ப மிருகங்களுக்கு சுகம் இல்லை, அப்போ ஒரு வைத்தியர் சொல்றாரு அரபோத்த சாராயம் பருப்பு, அப்ப இது கூடுமா கூடாது? இதுதான் கேள்வி. இதை நம்ம ரெண்டா பிரிக்கணும், மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள். அப்படி முந்தி மனிதர்களை எடுப்போம். இப்ப இந்த மதுபானம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஹராம். சரி, இது நஜீசா நஜீஸ் இல்லையா என்றால் நஜீஸ் இல்லை, ஹராம் மட்டும். சிலது நஜீஸ் அப்படியும் இருக்குது. அப்ப நஜீஸான ஒவ்வொன்றும் ஹராம் தான், ஹராமான ஒவ்வொன்றும் நஜீஸ் அல்ல. உதாரணம் மதுபானம் ஹராம் நஜீஸ் அல்ல, கழுத இறைச்சி ஹராம் நஜீஸ் அல்ல, சிறுநீர் மலம் நஜீஸ் ஹராம். அப்ப நஜீஸ் எல்லாம் ஹராமா தான். அப்ப இந்த மதுபானம் என்பது எங்களுக்கு ஹராம், ஆனா பிரிவுகள்ல நஜீஸ் சொல்லுவாங்க, அத பண்டி நஜீஸ் சொல்லுவாங்க, நாய் நஜீஸ் சொல்லுவாங்க. இஸ்லாத்துல அப்படி இல்லை, பண்டி நாய் பாத்திரத்துல வாயை போட்டா ஏழு முறை கழுவுங்க ஒரு முறை மண் போட்டு அது நஜீஸா அப்படி இஸ்லாம் சொல்லுது, அது அல்லாஹ்வுடைய சட்டம். அதனால்தான் மதுஹபு ஷாவி மதுஹபுல அந்த பண்டிய நாயில கியாஸ் பண்ணி பன்றி பாத்திரத்துல வாய போட்டாலும் ஏழு முறை கழுவாங்க மண் போட்டு வெளியேற்றியாங்க. இதெல்லாம் பிழை, இது மார்க்கம் இல்லை. அப்ப மதுபானம் ஹராம் எங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்குள்ள இந்த மதுபானத்தை மருந்துக்கு பாவிக்கலாமா? இப்போ மதுஹபு பிரிவுகள்ல ஹராமான ஒவ்வொன்றையும் மருந்துக்கு பாவிக்கலாம். அவங்கிட்ட எப்படி மதுபானம், கஞ்சா, அபின், புகையிலை தூளு, இது எல்லாம் மருந்துக்கு பாவிக்கலாம். நாட்டு வைத்தியர்கள் எல்லார்ட்டையும் இது இந்த மருந்துல போட்டிப்பாங்க. கஞ்சா அபின் எல்லாம் பூக்குத்தூள் எல்லாம் பாவிப்பாங்க. புகையிலே போதை உள்ள வச்சு ஹராச்ச. அப்ப மதுகபுகளிலையும் பிரிவுகளிலையும் ஹராமான வஸ்துக்களை கொண்டு மருந்து செய்யலாம். அதனால்தான் நீங்க பாக்குறீங்க பிரிவுகள்ல ஒரு பெண்ணுக்கு குழந்தை கிடைக்க கஷ்டமா இருந்தா சாராயம் கொடுப்பாங்க. இந்த கிடைச்சதுக்கு பிறகு அந்த உடம்புல வரிகள் எல்லாம் போக்குறதுக்கு மதுபானம் சர்வ சாதாரணம். அப்ப அவங்க சொன்னா மருந்து ஹராம் இல்லையா, மருந்துக்கு கூடங்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துல அப்படி இல்லை, கூடாது. இதே போல அவங்க பாருங்க இருமல், தீராத இருமல் வந்தா புலி இறைச்சியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. தீங்க புலி இறைச்சி, புலி இறைச்சி ஹராம், வேட்டை பல் உள்ளது. இப்ப அவங்ககிட்ட மருந்துக்கு கூடும் கொடுப்பாங்க. இதே போல சில பிள்ளைகள் மெலிஞ்சு போயிருப்பாங்க இப்படி, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த இதுல வவ்வாலே நமக்கு விழல் பட்டு தேவாங்க, தேவாங்கிற விழல் பட்டா அந்த பிள்ளைகள் அப்படியே மெலிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. சும்மா அவங்களோட மூட நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு பிள்ளை மெலிஞ்சா என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஜாகிலியத்துல தேரைய புடிச்சி கொதிக்கிற வெண்ணெயில போட்டு நல்லா பொதிச்சு எடுத்து ஒரு நூல்ல கட்டி சின்ன பிள்ளை கழுத்துல கட்டி தொங்க விடுவாங்க. அதை வாயில வச்சு விடுவாங்க. அது உப்பு ருசி மாதிரி இருக்கமா? இந்த புள்ள எந்த நேரமும் அதை வச்சு சூப்பி 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 தேரைய. அவங்களோட நம்பிக்கை அப்படி செஞ்சு அந்த தவக்கையும் முடிஞ்சிட்டு சொன்ன கரைஞ்சி புள்ள நல்லா உஜாரா வரும் அப்படி நம்பிக்கை ஒன்று இருக்குது. மூட நம்பிக்கை. அதான் அந்த யானைக்கு யானை கொண்டு வந்தா யானை பகன் காசை கொடுத்து அந்த இடைக்குள்ள புள்ளைய சுத்துவாங்க கொழுக்கட்டன்னு. இல்லாட்டி அந்த வால ஒரு சின்ன துண்டு வாங்கி காசை கொடுத்து கையில கட்டி விட்டுவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருக்குது இப்படி. அப்ப அந்த வயல அவங்க பாருங்க தேரையை திங்கிறது கூடுமா? கொல்லக்கூடாதுன்னு வந்தீங்க ஹதீஸ்ல. அப்ப கொல்லக்கூடாதுன்னு வந்தா எப்படி திங்கிறது? கூடாது. அப்ப அதை கட்டிப்பிடில அவங்க பிரிவுல செய்யறாங்க சர்வ சாதாரணம். சரி, இப்ப இஸ்லாத்துல என்னான்னு பாக்கோம். இஸ்லாத்துல ஹராமான வஸ்துக்களை கொண்டு மருந்து செய்ய கூடாது ஹதீஸ் சொன்னாங்க. அதுல மருந்து இல்ல ஹராமான வஸ்துல, மேலும் மேலும் நோய் தான் இருக்குது அப்படின்னா. அவ நாங்க அது செய்யல, மூக்குத்தில் பல்லு வலிக்கு கோயில தூடு அது இது எதுவுமே செய்யல. அப்ப அந்த வகையில பார்த்தா இந்த சாராய மதுபானம் கல்லெல்லாம் நாங்க பாவிக்கல மருந்துக்கு, எங்களுக்கு ஹராம். அவங்களுக்கு கூட மதுஹபுல தெளிவா எழுதி வச்சுக்காங்க. என்ன இதெல்லாம் போடணும் மதுஹபுல கூத்து? அதுக்கு போன அது வேற ஒரு கிதாபுல எழுதிக்காங்க மதுஹப் ஷாஹி மதுஹபுல. ஒரு ஆளு ஜனகிக்கு போய் திறந்து உள்ள மலத்தெல்லாம் அள்ளி உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் கூடும். அப்ப நான் யோசனை பண்ண இது என்னத்துக்கு எழுதிக்காங்க? சும்மா ஏன் தேய்ச்சிக்கிட்டீங்க? வைத்தியாரியா என்னத்துக்கு தேய்க்கணும்? அப்ப எனக்கு ஒரு பட்டு தான். அப்ப இப்படி இருக்கும். உதாரணம் ஒரு ஆளுக்கு சொறி குடிக்கிட்டு ஒரு வைத்தியர் சொல்றாரு உங்களுக்கு மருந்து இல்லை மலம்தான் மருந்து அள்ளி தேய்ங்கிறாரு. இப்படி வந்தா போய் தேய்ப்பாங்க. அதான் விஷயம் அங்க. எடி வேற ஒண்ணு சும்மா போய் தேய்க்க தேவையில்லையே. அப்ப சாவி மதுகள் அப்படி எழுதிருக்கிறாங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இது அப்படி ஒண்ணு இருக்கு. அவங்கள எல்லா ஹராமும் நஜீசும் மருந்துக்கு கூடும் அவ்வளவுதான். இதான் நாம சொல்ற மக்களுக்கு விளங்க மாட்டேங்க. இந்த மதுகபுடி பின்னுக்கு போவாதீங்க, அவங்களோட பள்ளிகள்ல போய் அவங்களுக்கு பின்னுக்கு தொழாதீங்க, அவங்களோட பாங்குகளுக்கு பதில் கொடுக்காதீங்க. என்ன ஜமாத்தில் முஸ்லிமில வந்து சேருங்க அவ்வளவுதான். இதுல என்ன சந்தேகம் இல்லை உங்களுக்கு? சந்தேகம் வந்தா ஒதுங்கி வீட்டுல தொழுங்க சொல்றதுக்கு இதுல சந்தேகம் இல்லை. ஆய்வு செய்யுங்க கொஞ்சம் காலத்துல. அப்போ இதான் மதுஹபு சட்டம் ஒண்ணு. அப்ப மனிதர்களுடைய விஷயம் இப்படி, நாங்க ஹராமான வஸ்தை கொண்டு எதுவுமே செய்யக்கூடாது. சிலவங்க இந்த புண்ணுக்கு கோயில் ஏற்றி கூட்டுவாங்க, கோயில் புரிய ஹராம். புகையிலவன் புகையில வந்துட்டு போதை கூடாது. அப்போ தடுமலுக்கு என்ன செய்யுங்கிறாங்க, ஏன்னா மூக்குத்தூள் போடாட்டி பல்லுவலி. இந்த ஐந்திய கரிஞ்சீரகத்தை எடுத்து கசைக்கு இழுத்து பாருங்க, தடுமல் எங்க போகுது? சுபஹான், ஒரு புடவத்தில் கொஞ்சம் கரிஞ்சீரகத்தை வச்சு கசைக்கு விட்டு இழுத்து பாருங்களேன், தடுமல் எப்படி? அப்ப ஹலாலான மருந்து அல்லா வச்சிக்கு தெரியா நம்ம ஆராத்துக்கு போ. பல்லுவலி இந்த ஹோமியோபதி போட்டா மாஷா அப்படி இல்லாம எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு திருப்பி அப்படி ஒருக்கா வர வந்து போட வேண்டியதா? அப்ப மனிதர்கள் விஷயத்துல இஸ்லாம் குர்ஆன் நபி சொல்லியில ஹராமான வஸ்துக்களில் இது செய்யவே கூடாது. சரி, இப்ப வாங்க, மிருகங்கள் பறவைகள் என்ன? இப்ப ஒரு ஆள மாடு விழுந்துட்டு, ஆடு குதிரை கடற்கரை, என்ன செய்யுது? நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு வைத்தியர்கிட்ட போறோம், சொல்றாரு ஒண்ணும் இல்ல, அரைபோத்து சாராயத்தை வாங்கி கொடுங்க. மாட்டுக்கு ஆட்டுக்கு குதிரைக்கு சாராய ஹராம ஹலாலன்னா அதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுக்கு ஹராம் ஹலாண்ட பேச்சே இல்லை. விளங்கிட்டாங்க? இப்ப ஆடு மாடு கிடையாது சிறுநீர் எல்லாம் குடிக்கத்தானே செய்யுது, அவன் பாக்குறவன் இப்படிலாம் இருக்குது, அதுக்கு இந்த ஒரு ஹராம் அப்படி ஒன்னும் கிடையாது. இப்ப நாம குடுக்கலமா? நமக்கு குடுக்கல, ஏன் நாவி சாராயத்தை வாங்குறது ஹராம். ஹராமான வஸ்துக்களை பணம் கொடுத்து வாங்குறது விற்கிறது கூடாது. அப்ப நாவி சாராய அனுபவத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்லாது. சரி, ஒரு வைத்தியர்கிட்ட அவர் வாரா வந்து பார்த்தா அவர் என்னத்தில ஊச்சி கிட்டி சாராயத்தில ஊச்சி என்ன போட்டு கொடுக்கிறாரு, நமக்கு என்ன அது? நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் என்னமோ செய்யறாரு, என்னமோலாம் கலந்து அறியுது அப்படின்னு கஞ்சாலாம் கொடுக்கிறாரு மாட்டுக்கு ஆட்டுக்கு குதிரைக்கு, நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு எந்த இதுவும் கிடையாது. விளங்கிச்சா? அப்ப இதுதான் விஷயம். அப்போ இத நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஹராம் வேற, நஜீஸ் வேற. நஜீஸும் மருந்து இல்ல, ஹராமும் மருந்து இல்லை. நஜீஸ்ங்கிறது மலம் ஜலம் எல்லாம் நஜீஸ். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையில போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஆடை தோண்டிட்டு குதிரை குலுங்குது குதிக்குது. உடனே பாருங்க பக்கத்துல ஏனுமோ யாரும் அடக்கப்பட்டியான்னு பார்த்தா ரெண்டு மையத்தை அடக்கப்பட்டி. அப்ப பார்த்தா சொன்னா இவங்களுக்கு வேதனை நடக்குது. அந்த ஈச்ச மரத்து ரெண்டு ஓலையை குச்சிக்கிட்டு வாங்கன்னு குச்சி விட்டு சொன்னாங்க, இது காயும் வரைக்கும் வேதனை குறைக்கப்படும் சொல்லிட்டு. ஒரு ஆள் நஜீஸ்ல இருந்து தவிர்த்து கொள்றது இல்லை. எப்படி இஸ்திஞ்சாக்கு பழஞ்சலம் கழிக்க போனா ஒரு பேணுகள் இல்லை, அவர் தான் இவர் ஒழுங்கா கழுவுறது இல்லை, தெரிக்கம் கால்கள் கவனிக்கிறது இல்லை. டொய்லெட்டுக்குள்ள போனா இந்த காலத்தில் டொய்லெட்டு ரொம்ப கவனமா இருக்கணும், தெரிக்கும் கால் உடுப்புலாம் தெரிக்கும். அதனால நபி சொல்லாத காட்டுக்கு போதே முந்தி கம்பால குத்துவாங்க, தரைய குத்தி மண்ணாக்கிட்டு அதுல ஈசியாக்கிருப்பாங்க, கொஞ்சம் தெரிக்காம இருக்கட்டும், தரையில இருந்தா தெரிச்சோம். ரொம்ப பேணுதலா இருக்கும், நம்ம டொய்லெட்டுக்கு போறவங்க இந்த காலத்துல டொய்லெட்டு ரொம்ப இது சிக்கலான. அப்ப சொன்னாங்க இவர் சிறுநீர் விஷயத்துல பேணுதல் இல்லை, அதுக்குத்தான் வேதனை. இன்னொரு ஆள் கோல் சொல்லி தெரியுது அப்படின்னா பாத்தீங்களா, எப்படி பாரதூரமான விஷயம். அவ சிறுநீர்ல கவனமா இருக்கணும், இந்த கோல் சொல்றதும் கூடாது. நிறைய நாங்க பாக்குறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை, என்ன என்ன கோல்? அவங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமல வீட்டுல வாப்பா அம்மா சொல்றது வந்து கணவன் சொல்லிடுறது, கணவன் சொல்றது அங்க வாப்பா மாட்டு சொல்லிடுறது. என்ன தன்னுடைய சகோதரி சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றாரு, தன்னுடைய சகோதரன் ஒண்ணு சொன்னா இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, இது கோல் கூட. இதுதான் நிறைய குடும்பங்களுக்கு மத்தியில சண்டை. சும்மா ஒரு கணவன் மனைவியோட விளையாடி சிரிச்சுக்கிட்டு கேட்கிற, ரெண்டாவது முடிச்சாத்தான் சரி வரும்ங்கிறாரு. சும்மா காலை சாப்பாடு கொஞ்சம் சுணங்கிட்டு, என்ன இன்னும் செய்ய இல்லையா, கொஞ்சம் சுணங்கிட்டு நிறுத்திடுவே, ரெண்டாவது முடிச்சாத்தான் சரி வரும். என்று சும்மா சொன்னார். அவருடைய எண்ணத்தில் அந்த நோக்கமே இல்லை, உன்னைய பத்தி கவனிக்கிறது கஷ்டம். இதை என்ன செய்வோம்? கொக்கை போட்டுல அம்மா பாத்தீங்களா மாப்பிள்ள ரெண்டாவது முடிக்க போறாங்களாம், முடிக்க போறாங்களாம், எது முடிஞ்சது? பல சிக்கல் இது கோல் சொல்லக்கூடாது. ஆனா உண்மையான விசுவாசியான புள்ள என்ன செய்யணும் தெரியுமா? மாப்பிள்ள சொல்லிட்டா ரெண்டாவது முடிக்க போறோம், முடிச்சாதான் சரி, உடனே அடல் கேட்க சூடும் அந்த புள்ள வீட்டுல. ஞான விசுவாசியான புள்ள வீட்டுல உடனே மாவை கரைச்சி கொஞ்சம் கேக்கு சுடும், சுட்டு பெட்டியில் எடுத்துட்டு போவோம் பாப்பா அம்மா வீட்டுக்கு போய் கொடுக்கும். வாங்கம்மா என்னம்மா விசேஷமா கேக்கு அடையலாம்? ஒண்ணும் இல்ல, நம்மட ஹஸ்பண்ட் ரெண்டாவது முடிக்க போறாங்களா, அல்ஹம்துலில்லா நபி வழி சுன்னத்தை ஹயாத் ஆக்குறாங்க, அதான் சுட்டு கொண்டு வந்து. இதுதானே விசுவாசியான பெண். இவங்க தானே அந்த சொர்க்க மறுமையிலும் கணவன் மனைவி ஒன்னா இருப்பான். இப்படி சில விஷயம் இருக்குது. இஸ்லாம் எங்கே இருக்கு, நாம எங்கே நிற்கிறோம்? எல்லாரும் தான் சத்தியம் அப்படி செய்யணும். அப்படி அது பாருங்க, அப்படி அது கோல். இதுதான் நிறைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அப்ப இந்த அடிசில வந்து ஒன்னு சிறுநீர், எல்லாரும் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த கோல் மட்டும் மூட்டிட கூடாது, ரொம்ப கவனமா இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் இதுதான், மனிதர்களுக்கு கூடாது, மிருகங்களுக்கு நாங்க அதுல கஞ்சா அப்படின்னு வாங்கி கொடுக்கறதும் ஹராம். ஏன்னா ஹராமான விஷயத்த காசு கொடுத்து வாங்க கூடாது. ஒரு வைத்தியத்தை கொண்டுட்டு போறோம், அவர் என்னென்னமோ செய்யறாரு, அது நமக்கு நமக்கு தலை அடிக்க எல்லாரும் மருந்து கொடுத்தா என்ன செய்யறாரு யாருக்கு தெரியும். அதுல ரொம்ப கவனமா ஆயிக்கணும். நேற்று அன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல கேட்டேன், இந்தியாவில் ஒரு ஆள் பெரிய கொம்பன வேலை செய்யவர் அழுத மாறி சொல்றாரு, அவங்களுக்கு உபதேசம் செய்யறேன், உபதேசம் செய்யறேன். இந்த டொஃபி வர்க்க முட்டாய் திஞ்சாதீங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, அழுவுறமாய் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, ஒரு செத்த மிருகத்தில இருந்து சிறுநீர் பையை எடுத்து அதுல என்னமோ செஞ்சு இந்த மிட்டாய்களுக்கு போடுறாங்களாம், அது என்னமோ ஒரு நல்ல தரமா இருக்கிறதுக்கு சொல்றாரு. உண்மை தெரிஞ்சா கூடாது, ஹராம் தானே செத்த மிருகம். இது நூற்றுக்கு நூறு நமக்கு தெரியும், நமக்கு சொல்லலாது ஹராம் உண்டு, தெரிஞ்சா கூடாது. சிலவங்க வெளி வேற மாதிரி சொல்லி விட்டாரு. ஆனா ஒரு முறை ஏத்தாள் சொன்ன, பாஸ்கரன் ஒரு ஆள் பேசியிருக்க வாட்ஸ்அப்ல, வெள்ள சீனி சிவப்பு சீனி சாப்பிடுங்க, வெள்ள தொடாதீங்க, அது கெமிக்கல் போட்டு வெள்ளையாக்குறாங்க, அதுல மனிதர்களுடைய எலும்புகளும் போடப்படுங்கிறாரு. நான் இதை சொன்னேன், இப்படி சொல்றாரு, எனக்கு அடிச்சு சொல்லலாத ஹராம் நான் திங்கிறேன், நான் சிவப்பு சீனி அதுலேயும் தொடுவதும் இல்லை, அது சம்பந்தப்பட்டதும் தொடுவதும் இல்லை, மற்றவங்களுக்கு எனக்கு சொல்லாத ஹராம் இங்கே செய்யாதீங்க, நீங்க ஆய்வு செய்யுங்க, செஞ்சு பாருங்க, பார்த்து சரியா இருந்தா விடுங்க. சிவப்பு சீனிக்கு பிரச்சனை இல்லை, அது நல்ல சுகாதாரத்துக்கு உகந்ததுன்னு பேக்கலையே அடிச்சு வைக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப யாரும் சொல்லி விட்டாங்க, தொகுதிங்க வேணான்னு சொன்னாங்க. நீங்க ஆய்வு செய்யுங்க, பாருங்க, என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விட வேண்டிய. அப்ப இதான் இந்த விஷயம். அடுத்த ஒரு சின்ன இது ஒண்ணும் பெரிய மிக பயங்கரமான ஒரு கேஸ் நடக்குதோ நடந்துகிட்டே ஒரு 25 வருஷம் நடக்கும், திடீர்னு அது மாறின்னு ஒன்று வரும் வட்டி. முந்தி ஒரு காலத்துல, கொஞ்ச காலத்துக்கு முந்தி ஒரு வட்டியை உண்டாக்கி விட்டானோ, முள்ளு பேரும் இறங்கிட்டாங்க. நம்மளோட ஜமாத்துல ரெண்டு பேர் இறங்கி பெரிய வீரியாளர்களா மாறிட்டாங்க. அவங்க முள்ளு பேருக்கு போய் கரும்பல்ல எழுதி 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 விளக்குறது என்ன ஒண்ணும் இல்ல, மொத மொத கட்டவனு 40,000 ரூபாய் சல்லி ஒரு கொம்பனி கட்டின உடனே ஒரு கல் ஒன்று கொடுப்பான், பல பலன் இருக்கும், அது எல்லா நோய்க்கும் மருந்து, இருமல் தடுமல் காய்ச்சல் விளப்பு எல்லாத்துக்கும் நெஞ்சில வச்சா கொஞ்சம் சுகமாகும். கல்ல கொடுத்தறது குடிச்சு இவர் கல்ல வச்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த 40 அங்க இருக்கும். இவர் இன்னும் 5 பேரை சேர்க்கும் இந்த மாதிரி போய் சொல்லி சொல்லி. அப்ப 5 பேரை சேர்த்தா 5×20 2,00,000 கட்டுவாங்க. அந்த 5 பேரும் கட்டினா அவங்களுக்கும் அதுக்கு ஒரு கல் அல்லது வேற என்ன செய்யணும் கொடுப்பான், ஒரு 1,000 ரூபாய் பெரும் மதி இருக்கும். இப்ப இந்த முத முத 5 பேரை சேர்த்து விட்டாரு, இவருக்கு 5,000 ரூபாய் கொடுக்கும், இந்த அஞ்சு பேர் சேர்ந்தது. அப்ப அந்த அஞ்சு பேர்ல 2,00,000 சேர்ந்துச்சு. அந்த 2,00,000 5,000 கொடுத்தா அவனுக்கு பெரிய நஷ்டம் இல்லையே. அதுக்கு பிறகு அந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் அஞ்சு 25 பேர் சேர்க்கிறான். சேர்த்த உடனே 10 பேருக்கு எத்தனை 4,00,000 விட்டு 10,00,000 போகுது. போன உடனே எல்லாருக்கும் 1,000,000 என்ன நஷ்டம் அவனுக்கு. இப்படி கொடுத்து இதை எல்லாரும் இது ஹலால் என்று சொல்லி சரியான எல்லாம் ஹூ ஹூண்டு பறந்து முழு பேரும் இறங்கிட்டாங்க. நான் ஒரு முறை அந்த 2 பேரும் எடுத்தேன் வீட்டில். வாங்க என்ன நீங்க சொல்லுங்க வழக்குங்க. நான் கரும்புல மல்ல மல்ல மறந்து யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் மாதிரி அடிக்கிறாங்க வச்சு எல்லாத்தையும் கேட்டு சொன்ன பச்சை வட்டி. அது எப்படி எப்படியா 40,000 கொடுத்தீங்க உங்களுக்கு ஒரு 1,000 சாமான தந்தான். அதுக்கப்புறம் மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கு. மாசம் 2 மாசம் 40 நாள் 20 நாளுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதான வட்டி வியாபாரமா நடக்குது அப்படின்னு குறை சொல்லி நிர்மாயின பாட்டி அழிஞ்சு போச்சு. ஏமாத்தி கொம்பனி ஓடிட்டான் போல. இங்க வாரா நம்மகிட்ட புத்தலேந்து வந்து நான் இப்படி உங்களுடைய ஜமாத்தாள்தான் சொல்லி நானும் காட்சி கட்டினேன் எல்லாம் அண்ணா போயிட்டு நம்ம பொண்ணு கொம்பனி சம்பந்த விஷயம் இது நம்மகிட்ட வந்து நேரத்தில் கேட்டா நான் சொல்லுவோம் வாணும் கேட்க. இப்ப வந்து என்ன செய்ய கொம்பனியெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான ஓடிட்டானு. அதுக்கு இப்ப கேள்வி இன்னொன்னு புதுசா வந்தீங்க அது எவ்வளவு 80,000 கட்டினா ஒரு சாமானம் கொடுப்பா 2,000-3,000 பருமாதிரி அங்கிட்டு வந்துகிட்டே இவர் 5 பேர் சேர்த்து அதே கேஸ் தான் சேர்க்கணும். அப்ப 2 பேர் சேர்த்தா 80,000 அந்த 2 பேர் அவன் கோடான மில்லியோன் பில்லியோன் கணக்கில் சம்பாதிச்சிருவான். அவன் அதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ட பிரச்சனை இல்லையே. இது தெளிவான வட்டி விளங்கிச்சா. இது வட்டி வட்டி இல்லாத எப்படி ஒரு ஆள் சொல்றது வியாபாரம் பண்ணப்பட நீங்க ஒரு 5,00,000 தாங்க நானும் போட்டு செய்வோம் கிடைக்கிற ஆதாயத்தில் 2 பேரும் எடுத்துக்கொள்வோம் சரி கூடும். ஆனா நிபந்தனை நஷ்டம் போனா 2 பேரும் பங்கெடுக்கணும் அது சரி. 1,00,000 கிடைச்சா ஆளுக்கு 50,000 2 கிடைச்சா 1:1 திடீர்னு கணக்கு பார்க்க 10 வருஷத்துக்கு பிறகு 10,00,000 இல்ல 5 தான் இது ஒத்துக்கோ 2 பேரும் இது ஹலால். அப்படி இல்லாம இந்த நஷ்டம் போனா நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு மாசம் மாசம் தந்துகிட்டே இருப்பேன். இதுதான் தெளிவான வட்டி. யாரும் ஆப்பிட்டுறாங்க போய் தெளிவா சொல்லிருங்க முழு பேருக்கும். கடைசியில பைத்தியம் பிடிச்சவர்களை போலதான் கபூர்ல இருந்து எழும்ப வேண்டிய அல்லாஹ் சொல்றான். மறுமையில தப்ப இயலாது. மிகவும் பயங்கரமான ஒரு கொடிய கூட்டு அந்த ஹதீஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா தெருங்கவும் மாட்டீங்க. ஆனா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து வச்சீங்க ஜமாத்தின் முஸ்லிமீன். மத்த எல்லாம் வட்டி சர்வ சாதாரண வாகனத்துல வட்டி வியாபாரத்துல காசிக்கு ஒண்ணு கடனுக்கு ஒண்ணு வட்டி வாகனங்களை சாமான ஏற்றிட்டு வந்து வீட்டுகளை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போறான் அழுறாங்க சந்தோஷம். நான் காசி போறவான் கணக்கு பார்த்தா கட்ட 5,000 பிறகு எடுத்து 6,500 வழங்குறீங்க. முழு பெரிய வட்டியில கொண்டு மாற்றானோ முஸ்லீம்கள் கவனமா இருக்காங்க. இது தெளிவான வட்டி. யாருக்கே சந்தேகங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சு போறாங்க சொன்ன விஷயம் எப்படி அது இப்படி எல்லாருடைய காசையும் சேர்த்துவத்தினுக்கு கொடுக்கறது சூது. அது ஒரு வகையில் அந்த வாடகை அடிக்குது. இது அப்படி இல்லை தந்துகிட்டே இருக்கிறான் நம்மளுக்கு அந்த காசி கொடுத்த காசிக்கு தந்துகிட்டே இருக்கிறான். சூதுங்கிறது 10 பேர காசை சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுக்கறது. அதுவும் சில வியாபாரம் அவங்கள இருக்கிறான் பார்த்தா அது சூது மாதிரி வளமிச்சு நம்மளுக்கு அந்த வாடகை இதில் இருக்குது. தெளிவாகி வந்துட்டு வட்டி தான் வந்துட்டு. இப்ப நாங்க இந்த முறை ஒரு 2 விஷயம் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல அது போல துவாவுக்கு பிறகு கைய முகத்துல தடவ கூடாது. பெண்கள் ஜமாத்து நடத்த அவங்க தனித்தனி தான் தொடரும். அது இவங்க சொல்றது வேற. இது துஆ செஞ்சதுக்கு பிறகு கையை முகத்தில் தடவக்கூடாது. இது ஒன்று. குல்ஹு அல்லாஹு அஹது மூணு முறை, பலக்கம் மூணு முறை, அன்னாசு மூணு முறை ஓதி இரவையில உச்சில இருந்து உள்ள வரைக்கும் தேக்கிட்டு படிக்கிறேன். அதே போல ஒரு ஆளுக்கு விஷம் பட்டுட்டு பாத்தியாசுரா ஓதி ஊதி தேக்கி விடுறோம். ஊதி முகத்துல தேய்க்கிறது. துவா எப்பவும் கேட்கலாம், கையை தூக்கி கேட்கலாம், தேய்க்கிறது மட்டும்தான். அது பெண்கள் யாரு நடத்த அவங்களுக்கு அச்சுச்சாக்கள் இல்ல, முழு உலகமே பற்றிய வழிகாட்டில் இருக்கிற விஷயம் என்ன? மக்கா மதீனா நேர் வழியா? அது அதை சொல்றீங்க. உலகத்திலேயே இன்றைக்கு இருக்க 100 நாட்டுல பாருங்க, இருக்கிற பள்ளிகள்ல எத்தனை லட்சம் பள்ளி, அதே கூட இமாம்கள் எங்க உள்ள ஆளுக்கா? முசாது அவங்க ஊர் வாசி இல்ல. ஆனா என்ன செய்யறாங்க, லோஹர் நாலு இஷா நாலு லோஹர் நாலு தெளிவிக்கிறான் கூடுமா? தெளிவான பிதவை தெரியா? அப்ப நபி சொன்னாங்க பெரியாணிக்கு ரெண்டு தான். இதை அல்லாஹ் தந்த உங்களுக்கு சன்மானம், ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் தூக்கி அவனோட சொல்லுகையே கூடாது அந்த பள்ளிகள்ல. எப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அப்ப ஹராத் அப்படி சாராயங்கள் கொடுக்கப்பட்ட வேண்டு சாராயம் குடிக்கிறது கண்டனாம ஒரு ஆடு மாடை அந்த வரைக்கும் திங்கலாமா அப்படின்னு திங்கலாம் சரியா? எப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி நபிசல்லா அலிஸ்லாம் ஒரு யுத்தத்துக்கு போனாங்க. போயிட்டு இருக்கச்சுன்னா அந்த அழிக்கப்பட்ட சமூகம் அந்த இடத்துல அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த தண்ணி அள்ளி ஊற்றி மாவை கரைஞ்சிட்டாங்க ரொட்டி சுட. ஒன்னு சொன்னா சாப்பிட வேணாம் கூடாது, இது அழிக்கப்பட்ட சமுதாயம் உள்ள இடம், இதுக்கு ஒட்டகத்துக்கு போடுங்க மாவை அப்படின்னு. அது ஆடு மாடு எவ்வளவு திங்கிட? ஆனால் நஜீஸ் சாப்பிடுறத கண்டா கோழி ஆடு மாடு ஒட்டா அந்த விரச்சம் திங்க கூடாது, பாலம் குடிக்க கூடாது. நஜீஸ் திங்கிறத கண்டா மலம் சிறுநீர், சிறுநீர் மனிதனுடைய மிருகங்களின் சிறுநீர் நஜீஸ் இல்ல, அது ஹராம் இல்ல. இந்த நஜீஸ் திங்கிறத கண்டா அது ஹதீஸ்ல வந்து கோழி ஒட்டான் அந்த சமூக பாருங்க, கோழி அவுத்து விட்டு தான் வளர்க்கிறாங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் சுத்தி 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 முழு நஜீஸையும் தின்னுட்டு வரோம். நம்ம ஜமாத்துல யாரும் திங்கிறது இல்ல, வளர்க்கிற கோழி அடைச்சி போட்டு வளர்க்கிற கோழியா திங்கணும். அதுக்கு ஜல்லாலான்னு சொல்றது, நஜீஸ் திங்கிற மிருகம் பறவைகள் அது திங்க கூடாது. பாலம் குடிக்க வேணான்ட்டான். எல்லா மிருகத்திலையும் நஜீஸ் இல்லை, மனிதர்கள் தான். கேள்விப்பட்டேன், அது சரியா ஆய்வு செய்யாம நமக்கு சொல்ல, அதை பார்க்கணும் படுத்து, அதை நம்ம பார்த்து இன்ஷால்லா அடுத்து மாதிரி சொல்லுவேன் இன்ஷால்லா. அது என்ன, அது நம்ம சகோதரர்கள் செய்யறாங்களா? வேற என்ன இருக்கிறா? என்ன இல்லையே சொன்ன, ஹராமான வஸ்துவில நிவாரணம் கிடையாது, நோய் தான் இருக்கு. அதான் ஹரி ஓ நாம அனுமதி கொடுக்கல. நான் ஒன்னு பேர் வைக்கிறது சொல்றேன், அப்படி கொடுக்கறேன் என்னென்ன தெரியும் நமக்கு தெரியாது. நாம ஒன்னு செய்யுது, அவன் தானே கொடுக்கணும், அவன் அவங்க ஆசை கொடுத்து வாங்கிட்டு அந்த அவன் அந்த ஹலாட்டை கொடுக்கச்சுனாங்க ஒட்டகத்தை, அந்த மாவை பெனஞ்ச மாவு, பெனஞ்ச மாவு கொடுங்கண்ணாங்க ஒட்டகத்தை.
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.